They spoke about entering into the kingdom of God.
இந்த இடத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறது குறித்து அவர்கள் அங்கே பேசுகிறார்கள்.
Yeah, the word the Lord has laid in my heart is from the book of Matthew chapter 25.
மத்தேயுவின் சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையை தேவன் என்னுடைய இதயத்திலே வைத்தார்.
We can see it's a continuation of chapter 24.
அது 24வது அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாகவே அது அங்கே இருக்கிறது.
The disciples asked Jesus Christ, what is the sign of his return?
அன்றுவாக இயேசுவின் சீஷர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள், இந்த உம்முடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று அவர்கள் கேட்டபோது,
and Jesus said many parables to them.
அந்த இடத்திலே இயேசு நிறைய ஓமைகளை எல்லாம் அவர்களுக்கு அங்கே சொல்கிறார்.
And one among them Jesus said the love of many will cold grow.
அந்த இடத்திலே இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, அநேகருடைய அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும்.
Yeah, that we read in verse 12.
அதை 24வது அதிகாரம்
most people's love will grow cold.
அதை மத்தேயுவின் சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கலாம். அந்த வார்த்தையிலே அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும்.
After that he said in Matthew 25 verse chapter 25.
இப்படியெல்லாம் அவர் 24வது அதிகாரத்திலே பேசிவிட்டு 25வது அதிகாரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு இப்படி சொல்கிறார்.
Then the kingdom of heaven will be comparable to 10 virgins who took their lamps and went out to meet the bridegroom.
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாய் இருக்கும்.
Yeah, at the end of all this tribulation the kingdom of heaven will be like this.
இப்படி இந்த உபத்திரவங்கள் காரியங்கள் எல்லாம் நடந்து இந்த உபத்திரவத்துக்கு பிற்பாடு தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் இப்படித்தான் இருக்கும் என்று இங்கு 25லே வாசிக்கிறோம்.
Yeah, kingdom of heaven will be comparable to 10 virgins.
அந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? அது 10 கன்னிகளுக்கு அது ஒப்புமையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது.
5 of them were foolish and 5 were prudent.
அவர்களே 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள்.
We can see when you look at these 10 virgins outwardly.
இந்த 10 கன்னிகளை நீங்கள் வெளிப்பிரகாரமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், வெளியே நீங்கள் பார்க்கும்போது
they all have lamps.
அவர்கள் எல்லாருடைய கையிலேயும் தீவெட்டிகள் விளக்கு இருந்ததா என்று கேட்டால் இருந்தது.
They all have one purpose.
அவர்களுக்கு எல்லாரும் ஒரு நோக்கம் இருந்தது என்று கேட்டால், ஆம், அவர்களுக்கு எல்லாம் ஒரு நோக்கம் இருந்தது.
And they all have flask with them.
அவர்கள் கையிலே அந்த எண்ணெய்க்குரிய பாத்திரம் வைத்திருந்தார்களா என்று கேட்டால் இருந்தது.
Outwardly looking everyone look same.
அவர்களை பார்க்கிறீர்கள், வெளிப்பிரகாரமாக நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியே இருக்கிறார்கள்.
They are in the same church.
அப்படி என்றால் அவர்கள் ஒரே சபையிலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம்.
Yeah, he said they had the lamps with them.
அவர்கள் கையிலே ஒரு தீவெட்டி இருந்தது என்று வாசிக்கிறோம்.
Yeah, lamp is, we can say it's a church.
அது விளக்கு, தீவெட்டி என்று சொல்லுவோமானால் அது எப்பொழுதுமே சபைக்கு அது ஒப்புமையாக இருக்கும்.
Yeah, we read in the book of Revelation when the John, you know, when he heard a voice in the Patmos and when he turned he has seen 7 lampstands.
அங்கே பத்மோஸ் தீவிலே யோவான் அங்கே தரிசனங்களை அவர் காணும்போது அவர் அந்த பக்கம் திரும்பி பார்க்கிறார். அங்கே அந்த விளக்குகளுக்கு நடுவிலே நிற்கிற இயேசுவை அவர் காண்கிறார்.
He saw the 7 lampstands.
ஏழு விளக்கு தண்டுகளுக்கு நடுவிலே நிற்கிறவரை காண்கிறார்.
And those lampstands are full of gold.
அந்த விளக்கு தண்டுகள் எல்லாமே அது பொன்னினாலே அது நிறைந்திருந்தது.
It's a good church.
அப்படி என்றால் நல்ல சபைக்கு உதாரணம்.
Yeah, it's a lampstand with gold, full gold.
விளக்கு தண்டு அது பொன்னினால் அது இருக்கிறது, அது சபைக்கு அது உண்மையாக இருக்கிறது.
Yeah. They have lamps with them.
அவர்கள் கையிலே அவர்கள் விளக்குகள், தீவெட்டிகள் வைத்திருந்தார்கள்.
And they have one purpose.
அப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, ஒரே நோக்கம்.
What is the purpose is to greet the bridegroom.
அவர்களுக்கு நோக்கம் என்ன, 10 பேருக்கும் நோக்கம் என்ன கேட்டால், மணவாளனுக்கு தாங்கள் எதிர்கொண்டு.
Yeah, they are waiting for a bridegroom.
அப்படி என்றால் மணவாளனுக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள்.
And then they all have got flask with them.
அவர்கள் கையிலே அந்த எண்ணெய்க்குரிய பாத்திரத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள்.
But here is a difference.
இங்கே ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண வேண்டும்.
Between the wise and between the foolish.
அங்கே புத்தி உள்ளவர்களா இருந்தார்கள், புத்தி இல்லாதவர்களா இருந்தார்களே, இவர்கள் ரெண்டு பேருக்கு நடுவிலே நீங்கள் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண வேண்டும்.
One small difference.
அங்கே ஒரே ஒரு சிறிய வித்தியாசம் தான் இவர்கள் ரெண்டு பேருக்கு.
And that small difference made a big difference, we can say.
அந்த பெரிய அந்த சிறிய வித்தியாசம் இருக்கிறதே அந்த சிறிய வித்தியாசம்தான் இவர்கள் ரெண்டு பேருக்கும் நடுவிலே ஒரு பெரிய வித்தியாசத்தையே ஒரு வேறுபாட்டையே அது கொண்டு வந்துவிட்டது.
The wise people, they had the oil in their flasks.
புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள், அவர்கள் கையிலே எண்ணெய்க்குரிய பாத்திரமும் அந்த பாத்திரத்திற்குள்ளே எண்ணெயும் அவர்கள் வைத்திருந்தார்கள்.
But the foolish virgins, they had the flask, but they didn't have the oil inside.
அந்த புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்களே, அவர்கள் எண்ணெய் பாத்திரம் வைத்திருந்தார்கள், ஆனால் அந்த எண்ணெய் பாத்திரத்திற்குள்ளே எண்ணெயோ அவர்கள் கொண்டு போகவில்லை.
Jesus spoke this parable after he has spoken about his return.
இந்த இடத்திலே இந்த ஓமையை இயேசு பேசிவிட்டு அதை எப்படி கொண்டு வந்து
மணவாளனுடைய
வருகைக்காக காத்திருக்கிறவர்களை ஊமையாக கொண்டு வருகிறார்.
Five are foolish and five are wise.
ஐந்து பேர் புத்தி உள்ளவர்கள், ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள்.
The difference is that some had oil in their lamp, in their flask, some didn't have oil.
அதுல வித்தியாசம் என்ன? அவர்கள் சிலர் அவர்கள் பாத்திரமும் எண்ணெயும் வைத்திருந்தார்கள், சிலர் பாத்திரம் மட்டுமே வைத்திருந்தார்கள்.
Yeah, we can say the oil is the love of God which is poured out in our heart by the Holy Spirit.
அந்த எண்ணெயை நாம் எதற்கு உண்மையாக நாம் சொல்ல முடியும்? இப்படி சொல்லலாம், பரிசுத்த ஆவியினால், தேவனுடைய ஆவியினாலே நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு அதை நாம் உண்மையாக சொல்ல முடியும்.
When Jesus came first into this world, there was a man, we read about him in Luke chapter 2.
இங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்திலே இயேசு மனுஷ ரூபமாய் வந்த நாட்களில் இருந்த ஒரு நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
Chapter 2, Luke chapter 2.
லூக்கா எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம்
and verse 25.
அங்கே 25வது வசனத்திலே
we read about a person called Simeon.
அந்த இடத்திலே சிமியோன் என்கிற ஒரு நபரை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம்.
The speciality with him.
அவனிடத்திலே இருந்த ஒரு விசேஷித்த சிறப்பு என்னன்னு நீங்கள்
பார்த்தீர்கள் என்றால், we read that in last part of 20, verse 25.
அந்த 25வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே அதற்கான ஆதாரம் இருக்கிறது.
And the man was with the Holy Spirit. The Holy Spirit was upon him.
அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் என்று 25 கடைசியிலே நாம் வாசிக்கிறோம்.
And verse 26 we read.
26லே நாம் வாசிக்கும் போது,
it had been revealed to him by the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினாலே, 26 கடைசியிலே பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருந்தது.
And verse 27 we read.
27 நீங்கள் பார்த்தீர்கள் என்றால்,
he came in the spirit to the temple.
அவன் ஆவியினுடைய ஏவுதலினாலே, 27லே தேவ ஆலயத்துக்கு அவன் வந்திருந்தான்.
So we can see here.
இந்த இடத்துல நீங்கள் காணும்போது,
what makes this man different from all other people in Jerusalem?
அங்க எருசலேமிலே இருந்த எல்லாருக்கும் இந்த சிமியோன் என்கிற இந்த நபருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று நீங்கள் கவனித்து பார்த்தால்,
he was waiting for Messiah.
அவன் மெசியாவுக்காக காத்திருக்கிற நபராக நான் அவனை காண முடியும்.
But with that, he was full of spirit.
அவன் அந்த காத்திருக்கிற நபராக இருக்கிற அதே பட்சத்திலே, அதே சமயத்திலே அவன் ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாகவும்,
the Holy Spirit was upon him.
பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இருந்தார்.
And he had a revelation by the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினாலே ஒரு வெளிப்பாடு உடையவனாகவும் அவனை நாம் காண முடியும்.
And he has come into the temple by the inspiration of the Holy Spirit.
அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருந்தான். எப்படி வந்தான் என்று கேட்டால், தேவனுடைய ஆவியினுடைய ஏவுதலினாலே அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருந்தான்.
Means he is totally depending on the Holy Spirit.
அப்படி என்றால் இவனுடைய வாழ்க்கையிலே அவன் முற்றிலுமாக பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இருக்கிற நபராக நாம் அவனை காண முடியும்.
Is full of Holy Spirit.
அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தான்.
And he has a revelation by the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினாலே வெளிப்பாடு உடையவனாக இருந்தான்.
And he was inspired by the Holy Spirit and he came into the temple.
பரிசுத்த ஆவியின் ஏவுதலினாலே அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு அவன் வந்திருந்தான்.
And he could see Jesus.
அவன் இயேசுவை, அந்த இயேசுவை அவன் கண்டான்.
See brothers and sisters, what is most important thing?
ஆகையால் மிக முக்கியமானது, இந்த கடைசி நாட்களிலே நமக்கு தேவையா இருக்கிற
முக்கியம், we are waiting for the return of Lord Jesus Christ.
நாம் கூட கர்த்தராகிய இயேசுவினுடைய வருகைக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம்.
We are in good church.
நாம் நல்ல சபையிலே நாம் இருக்கிறோம்.
And we hear a lot of good messages.
நல்ல செய்திகளையும் கூட நாம் கேட்கிறோம்.
And we all have one ambition in our heart.
அப்படினா நம்முடைய இதயத்திலே நாம் எல்லாருக்குமே ஒரே ஒரு இலக்கு உடையவர்களாக நாம் எல்லாருமே நாம் இருக்கிறோம்.
The most important question.
மிக முக்கியமான கேள்வி இது.
Do we have the oil in our heart?
நம்முடைய பாத்திரத்திலே நம்முடைய இருதயத்திற்குள்ளே ஆவி இருக்கிறதா? இதான் கேள்வி.
Do we have that intimate love towards the Lord?
கர்த்தர் மீது ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பு, ஒரு தனிப்பட்ட அன்பு உடையவர்களாக நாம் இருக்கிறோமா?
That is most important.
இதுதான் மிக முக்கியமான விஷயம்.
That is what the Holy Spirit brings into our heart.
பரிசுத்த ஆவியானவர் எதற்காக அருளப்பட்டிருக்கிறார்? அந்த அன்பை நமக்கு அருள்வதற்காகவே அருளப்பட்டிருக்கிறார்.
We can see in the early church.
ஆதி சபையை நீங்கள் கவனித்து பார்த்தால்,
as soon as the apostles were filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிற்பாடு அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தால்,
we can see they were all being tribulated.
அவர்கள் எல்லாருமே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிற்பாடு அவர்கள் உபத்திரவத்திற்குள்ளே போனார்கள். நிறைய உபத்திரவங்கள்.
Even when the persecution came.
உபத்திரவங்கள், அவர்களுக்கு நெருக்கடிகள் நிறைய இருந்த போதும் கூட,
they did not withdraw themselves, they did not shrink.
அவர்கள் பின்வாங்கி போகவில்லை, அவர்கள் சுருங்கி போகவில்லை.
Because they had a power inside their heart.
அவர்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு வல்லமை அவர்களை உந்தினது.
See, we can see Jesus said to them like this.
இயேசு இப்படி தான் அவர்களை பார்த்து இப்படி சொன்னார்.
When the Holy Spirit comes upon you,
பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது,
you will receive power.
நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள்.
And then you will be my witness.
அதற்கு பிற்பாடு எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள்.
See, it's not only Simeon. Even in the New Testament we see people like that.
இப்படி நாம் சிமியோன் என்கிற ஒரு நபரை மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டின் பக்கங்களுக்கு வரும்போது இப்படி நாம் நிறைய பேரை நாம் காண முடியும்.
We can see in chapter Acts chapter 20.
அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20வது அதிகாரத்துக்கு வர வேண்டும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 20வது அதிகாரம்.
And chapter verse 22.
22வது வசனம்.
Paul speaks about himself.
இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து அவர் பேசுகிறார்.
He says here 22, he says, behold, bound in spirit, I am on my way to Jerusalem.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன்.
Yeah, he was bound in the spirit.
ஆவியினாலே ஆவியிலே நான் கட்டுண்டவனாய்.
Think of that, bound by the spirit.
இப்படி ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள். ஆவியினாலே ஒரு கட்டப்பட்ட நபராய், ஆவியினாலே.
What the Holy Spirit is speaking to him here?
அப்படினால் இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு எதை வெளிப்படுத்துகிறார் அதை நீங்கள் கவனிக்க வேண்டும்.
In every city he goes.
நீ எந்த
நகரம், this is what he is hearing.
இப்படி எந்த நகரத்திற்கெல்லாம் அப்போஸ்தலாகிய பவுல் நகர்ந்து போகிறாரோ, அப்படி அவர் போகக்கூடிய நகரத்தில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷயத்தை அவருக்கு
அடிக்கோடி
காண்பிப்பார். அல்லது எதை அவங்க காண்பார் தெரியுமா?
வசனத்திலே
வாசித்தால், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும்
பட்டணங்கள்
தோறும் அவர் போகக்கூடிய ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் அவருக்கு தெரிவிக்கப்படுகிற செய்தி என்ன தெரியுமா?
There are bounds and afflictions.
கட்டுகள் உண்டு, உனக்கு உபத்திரவங்கள் உண்டு.
This is what he is hearing.
இதைத்தான் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். போகிற இடத்திலெல்லாம் அவர் கேட்கிறார்.
And now he see his testimony.
இப்ப அவருடைய
சாட்சி.
சரி, 24ல அவர் தன்னை குறித்து ஒரு சாட்சி சொல்றார். கவனிங்கள்.
I do not consider my life of any account as dear to myself.
என் பிராணனையும், நான் என் பிராணனையும் ஒரு அருமையாக எண்ணேன்.
See how much Paul was bound by the Holy Spirit.
அப்படினால் பரிசுத்த ஆவியினால் எந்த அளவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டப்பட்ட ஒரு நபராக நாம் இங்கே காண்கிறோம்.
He was not merely hearing the messages.
ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் வெறுமனவே வசனத்துக்கு கேட்டு தலையாட்டுகிற நபராக மட்டும் அவன் இருந்து விடவில்லை.
Every time this is what the Spirit speaks to him.
அவியானவர் பட்டணங்கள் தோறும் அவருக்கு ஒரு விஷயத்தை பேசுகிறார். இதைத்தான் அவர் பேசுகிறார்.
Paul, you have afflictions before you.
உனக்கு முன்னே போகிறாயே, உனக்கு கட்டுகள் உண்டு.
And he says, I am not considering my life as so dear to me.
அவருடைய பதிலை கவனிங்கள். அவர் சொல்கிறார், என்னுடைய பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
Why?
ஏன் அப்படி?
The love of God.
தேவ அன்பு,
the love of Christ has
கிறிஸ்து இயேசுனுடைய அன்பு
so deeply rooted into his
அவருடைய இருதயத்திற்குள்ளே அவ்வளவாக தேவ அன்பு வேரூன்றி இருக்கிறது.
So brothers and sisters,
ஆகையினால் சகோதர சகோதரிகளே,
we have come to a great conference today like this.
இன்றைக்கு நாம் இப்படி எல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கு நாம் வந்திருக்கிறோம்.
We are hearing good messages.
நல்ல செய்திகளை எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
Yeah, the Holy Spirit is encouraging us.
இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார்.
That we have tribulations ahead of us.
நமக்கு உபத்திரவங்களும் கட்டுகளும் உண்டு என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார்.
But don't be discouraged.
ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது நாம் சோர்ந்து போய் விடவே கூடாது.
But we need to make sure of something.
நாம் ஒரு விஷயத்தை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாமே
at the end of this tribulation the kingdom of God will come.
கேளுங்கள், இந்த உபத்திரவங்களுக்கு முடிவிலே உபத்திரவங்கள் எல்லாம் முடியும். அப்பொழுது என்ன நடக்கும்? தேவனுடைய ராஜ்யம் வரும்.
And Jesus says this parable there.
இயேசு அந்த இடத்துல தான் இந்த ஓமையை இயேசு காண்பிக்கிறார்.
Then the kingdom of God will be like this.
அப்பொழுது இப்படி எல்லாம் நடக்கும். 24 அதிகாரத்துல இப்படி எல்லாம் நடக்கும். அப்புறம் முடிஞ்சிட்டு உபத்திரவங்கள் நடக்கும். அப்புறம் 25 அப்பொழுது பரலோக ராஜ்யம் வரும் என்று சொல்கிறார்.
This is the way the kingdom of God will come.
அப்படி பரலோக ராஜ்யம் எப்படி வரும்? இந்த விதமாய் தான் பரலோக ராஜ்யம் வரும்.
And there will be wise people as well as foolish people.
அப்படி ராஜ்யம் வரும்போது புத்தி உள்ளவர்களும் அங்கே இருப்பார்கள், புத்தி இல்லாதவர்களும் அங்கே இருப்பார்கள்.
And what is the wisdom they had?
அப்படின்னா அந்த இடத்திலே அவர்களுக்கு இருந்த புத்தி என்ன? புத்தி அவர்களுக்கு இருந்தது.
They were not simply hearing the message and going.
அவர்கள் வெறுமனே செய்தியை அப்படியே கேட்டுவிட்டு போகிற நபராக அவர்கள் இல்லை.
But their heart was full of love of God.
அவருடைய இதயம் தேவனுடைய அன்பினாலே அது நிறைந்து அது இருந்தது.
Yeah, they are going out, but their heart is full of intimate love towards God.
அவர்கள் வெளியே போகிறார்கள், உண்மைதான். ஆனால் வெளியே போகும்போது அவர்கள் தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவின் அந்த ஐக்கியத்தினுடைய நிறைவிலே அவர்கள் அங்கே
போகிறார்கள். Why those 11 disciples they could lay their life the, for the sake of Jesus Christ?
இந்த 11 சீடர்கள், இந்த 11 சீடருடைய வாழ்க்கையிலும் ஏன் கர்த்தராக இயேசுவுக்காக தங்கள் ஜீவனையும் அவர்கள் அர்ப்பணிக்கும் அளவுக்கு ஏன் போனார்கள் தெரியுமா?
Because they were so gripped by the love of Lord.
அவர்கள் அவ்வளவாய் கர்த்தருடைய அன்பிலே அவர்கள் பிடிக்கப்பட்டிருந்தார்கள்.
As soon as the Holy Spirit came into their heart.
பரிசுத்த ஆவியானவர் அவருடைய இதயத்திலே வந்த நாள் முதற்கொண்டு, அந்த நிமிஷம் முதற்கொண்டு
Jesus Christ was revealed into their heart.
கிறிஸ்து இயேசு அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டவராக இருந்தார்.
It was not just a mere knowledge for
them. இயேசுவை குறித்தான அறிவு மட்டும் உடையவர்களா இருந்தார்களா என்று கேட்டால் இல்லை.
Jesus was real in their life.
என்றால் இயேசு அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட்ட இயேசுவை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள்.
They are not ashamed.
அவர்கள் அதை குறித்து
வெட்கப்படவே, they are not afraid.
அவர்கள் வந்து பயப்படவும் இல்லை.
Whatever happened in their life.
அவர்கள் வாழ்க்கையிலே எது நடந்தாலும் சரி,
they are not afraid of it.
அவர்கள் பயப்படவே இல்லை.
Now most important thing brothers and sisters.
மிக முக்கியமான விஷயம் சகோதர சகோதரிகளே.
Yeah, we are sitting in good churches.
நாமும் நல்ல சபைகளிலே உட்கார்ந்திருக்கிறோம். அதுல எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை தான்.
See the early apostles whenever they go and see the disciples they ask one question.
ஒருவேளை ஆதி திருச்சபையிலே இருந்த அப்போஸ்தலாய் இருக்கிறவர்கள் ஏதாவது விசுவாசிகளோ அந்த சபைக்கு அவர்கள் போகும்போது அவர்களை பார்த்து இப்படித்தான் ஒரு கேள்வி கேட்பார்கள்.
When you have believed did you receive the Holy Spirit?
நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? இதான் கேட்பாங்க.
Today that is most important. That is most important.
அகினால் இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
When you believe did you receive the Holy Spirit?
கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா?
Many people if you truly ask them they will say brother I think they may say so many things of the fruit of the spirit.
அநேக பேரிடத்திலே நீங்கள் கேள்வி கேட்டால் அப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படி சொல்லுவார்கள். அப்படி இல்லை என்றால் என்னிடத்திலே ஆவியின் கனி அது இருக்கிறது, ஆவியின் கனி இது இருக்கிறது என்ற கனிகளை அடுக்கி கொண்டு போவார்களே தவிர கேள்விக்கு பதில் சொல்ல
மாட்டார்கள்.
சரி, உங்களுக்கு நீங்களே சகோதரிகளே, உங்களுக்கு நீங்களே இப்பொழுது ஒரு கேள்வியை
கேட்டுக்கொள்ளுங்கள்.
இந்த உலகத்திலே நாம் கேட்டுவிட்டோம், நமக்கு உபத்திரவங்களும் கட்டுகளும் இந்த உலகத்திலே.
We have come into a very difficult time.
நாம் வந்திருக்கிற காலகட்டம் என்கிறது ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியான காலகட்டத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அப்படி உண்மைதான், கேட்டுவிட்டோம்.
பட் how do we stand here?
சரி, இப்படி எல்லாம் வரும்போது இந்த உபத்திரவங்களுக்கு நடுவிலே நாம் எப்படி நிற்க போகிறோம், எப்படி நிற்க போகிறோம்?
I truly believe I need a power which overcomes every pressure of this world.
நான் என்ன யோசிக்கிறேன் என்றால், எனக்கு எது தேவையா இருக்கிறது என்றால், இந்த உலகத்தினுடைய சகல அழுத்தங்களையும் நான் மேற்கொள்ள வேண்டுமானால் அப்படி மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை உடையவனாக நான் இருக்க வேண்டும். இதுதான்
I need a power to overcome every sort of fear in my heart.
அப்படின்னா என்னுடைய இதயத்திலே வரக்கூடிய எல்லா விதமான பயங்களையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை எனக்கு தேவையா இருக்கிறது. அதைத்தான் நான் உணர்கிறேன்.
This is what is our need today.
நம்முடைய தேவை என்ன தெரியுமா? இதுதான் நம்முடைய தேவை.
That we need a power.
நமக்கு ஒரு வல்லமை
overcome.
நாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை தேவையாக இருக்கிறது.
A power which is overcome all type of fear.
எல்லா விதமான பயத்தையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை.
See, early disciples, they had this power with them.
ஆதி திருச்சபையிலே இருந்தவர்களுடைய விசேஷித்த தன்மை என்ன? அவர்கள் இந்த வல்லமையை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள்.
I don't think they have heard as much as we have heard.
ஒருவேளை நாம் இப்படி தான் யோசித்து பார்க்கிறேன். நாம் திரளாய் ஒன்றை கேட்கிறோமே, அதே போல அவருடைய காலகட்டத்திலே அவர்கள் கேட்டார்களா என்று கேட்டால் ஒருவேளை இல்லை.
They did not know so deeper truth.
ஒருவேளை ஆழமான சத்தியங்களை அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தார்களா என்று கேட்டால் அவர்கள் அப்படி இல்லை என்று சொல்லிவிட முடியும்.
But
ஆனால்
they had one thing with them.
ஆனால் அவர்களிடத்திலே ஒன்று, அவர்களிடத்திலே ஒன்று அது இருந்தது.
They had the anointing of the Lord.
அவர்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள்.
The Lord wants to anoint all of us.
கேளுங்கள், கர்த்தர் நம் எல்லாரையும் அபிஷேகிக்கும்படி விரும்புகிறார்.
If you want to live for the Lord, we must be anointed by the Lord.
நாம் கர்த்தருக்காக வாழ வேண்டுமானால் நாம் கர்த்தரால் அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும்.
With all our good knowledge, we cannot overcome this world.
அப்படி பட்சத்திலே நாம் கேட்டிருக்கிற எத்தனையோ அறிவு கிடைத்த எத்தனையோ விஷயங்களை வைத்துக்கொண்டு, அறிவை வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கை வாழ்கிறது, அது ஒருபோதும் நமக்கு சாத்தியப்படாது.
You see, in the midnight, the bridegroom was delaying.
நமக்கு தெரியும், அந்த ஓமையிலே நடுராத்திரியிலே மணவாளன்
வந்தார். Everybody got drowsy.
கேளுங்கள், எல்லாருமே தூக்க மயக்கமா இருக்கிற.
And in the midnight there is a cry came.
கேளுங்கள், ஒரு நடுராத்திரி என்கிறது.
There is a cry came that the bridegroom is coming.
அங்கே ஒரு சத்தம் வந்தது. என்ன சத்தம் வந்ததுன்னா, மணவாளன் வந்து விட்டார் என்கிற சத்தம் கேட்டது.
Yeah, we have been waiting for a long time.
எத்தனையோ காலங்களாய் அவருக்காக காத்து கொண்டிருக்கலாம்.
These virgins were waiting for a long time.
கண்ணிகளை குறித்து பார்ப்போமானால் அந்த மணவாளனுக்காகவே அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள்.
They all got drowsy.
அவர்கள் எல்லாருக்குமே தூக்கம் மயக்கம்.
They slept.
அவர்கள் தூங்கி போனார்கள். தூங்கி
விட்டார்கள். But in the midnight the cry came.
நடு ராத்திரியில தான் இப்படி ஒரு சத்தம் வந்தது.
And the bridegroom is coming.
மணவாளன் வந்து விட்டார்.
And everybody got up.
எல்லாரும் எழுந்தார்கள்.
But
ஆனால்
five could not lit their lamp.
அஞ்சு பேர் அவருடைய விளக்கை அவர்கள் கொளுத்தி பார்த்தார்கள். அது கொளுத்தவே முடியவே இல்லை.
And they could not. They ask for oil from the other people.
அவர்கள் மற்ற இடத்திலே போய் எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தர வேண்டும் என்று அவர்கள் கெஞ்சுகிறார்கள்.
Yeah, today we may have a good fellowship with one another.
ஒருவேளை இன்றைக்கு அவர்களுக்கு நல்ல ஐக்கிய மற்றவர்களோடு
இருக்கிறது. Just like those 10 virgins, they had a good fellowship with one another.
இந்த 10 கண்ணிகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள். இந்த அந்த பேருக்கும் அந்த ஐந்து பேருக்கும் ஐக்கியம் நன்றாய்
நல்ல good fellowship they had.
அவர்களுக்கு நல்ல ஐக்கியம் எல்லாம் அவர்களுக்கு அந்த 10 பேருக்கும் இருந்தது.
As we emphasize more on the fellowship, they had the fellowship.
ஒருவேளை நாம் ஐக்கியத்தை அதிகமாக நாம் பிரிதுபிடித்து காண்பிக்கிறோமோ, அதே போலவே இந்த 10 பேருக்கும் நல்ல ஐக்கியம் இருந்தது, அருமையான ஐக்கியம் இருந்தது.
We may have very good brothers around us.
நம்மை சுற்றி நல்ல சகோதரர்கள் நம்மை சுற்றி நாம் இருக்க முடியும்.
There will be good brothers to encourage us.
நம்மை உற்சாகப்படுத்தக்கூடிய எவ்வளவு நல்ல சகோதரர்களுக்கு நடுவிலே நாமும் இருக்க முடியும்.
But that is not enough.
ஆனால் இது மட்டும் போதாது என்று நான் சொல்கிறேன்.
Good brothers will encourage us.
நல்ல சகோதரர்கள் நம்மை உற்சாகப்படுத்துவார்களா? ஆம், நிச்சயமாக அவர்கள் நம்மை
உற்சாகப்படுத்துவார்கள். They will come and meet us. அவர்கள் நம்மை சந்திப்பார்கள்.
எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சகோதரர்கள் வந்து நமக்கு உதவி செய்வார்கள். நிச்சயமாய் வருவார்கள்.
But that is not enough.
ஆனால் அது மட்டும் நமக்கு போதாது.
That will not help in time of our personal need.
நம்முடைய தனிப்பட்ட தேவை என்று ஒன்று வரும்போது இப்படிப்பட்ட இந்த காரியம் நமக்கு ஒருபோதும் உதவியாக இருப்பது இல்லை.
So these people, they got up in the midnight.
அங்கன நடுராத்திரியிலே அவர்கள் எழுந்தார்கள்.
And they wanted to lit their lamp.
தங்களுடைய விளக்கை கொளுத்து முடியாக முயற்சி எடுத்தார்கள்.
But it was going off.
ஆனால் வந்து அது என்ன பண்ணது? அணைந்து போனது. வெளுத்தவே.
But these good brothers could not help them at that time.
நல்ல சகோதரர்கள் இப்படிப்பட்ட இந்த வேளையிலே நமக்கு உதவி செய்ய முடியாது என்று உங்களுக்கு தெரியுமா?
They ask, give me, give us some oil.
கேட்கிறார்கள், எங்களுக்கு நீங்க
some oil.
எங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் தர வேண்டும், எங்களுக்கு எண்ணெய் தர வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள்.
They said, sorry, we can't do it now.
இப்பொழுது எங்களால் தர முடியாது என்ற பதில் தான்
அங்கே. You go and buy from the one who are selling.
விற்கிறவர்கள் இருக்கிறார்களே, விற்கிறவர்களிடத்தில் போய் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று
சொன்னார். They went and by the time the bridegroom came.
அவர்கள் போனார்கள், விற்கிறவர்களிடத்தில் வாங்க முடியாய் போனார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி வருவதற்குள்ளாக மணவாளன் வந்து போய்விட்டார்.
Think of that pathetic condition of that five virgins.
அந்த ஐந்து பேருடைய அந்த படுமோசமான நிலைமையை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும்.
If you ask them, they have attended every meeting.
அவர்களிடத்திலே கேளுங்கள், நீங்கள் எல்லா கூட்டமும் விடாமல் பங்கு.
They have attended every church meeting.
சபை கூட்டம், எல்லா
every conference.
எல்லா மாநாட்டு கூட்டத்திலும், எல்லா சபை கூட்டத்திலும் பங்கு பெற்றீர்களா? ஆம், பங்கு பெற்றவர்கள் தான்.
They had a desire to meet the bridegroom.
மணவாளனை சந்திப்பதற்கு ஆர்வம் உங்களுக்கு இருந்ததா?
Yes, they had.
ஆம், இருந்தது. ஆர்வம் அவர்களுக்கு இருந்ததுதான்.
But their inner life did not correspond to that. They didn't had that true link with the bridegroom.
அவங்களுக்கு விஷயம் என்ன, அந்த மணவாளனோடு கூட ஒரு நேரடி தொடர்பு தனிப்பட்ட விதமா இருந்ததா என்று கேட்டா அது மட்டும் தான் அவர்களுக்கு இல்லை.
Externally looking they had everything. They had the church, they had the flask, everything they had.
வெளியே பார்த்தீங்கன்னால் கையில எண்ணெய் பாத்திரம் இருந்ததா? ஆம், எண்ணெய் பாத்திரம் இருந்தது. வெளிப்பிரகாரமாக சபை இருந்ததா, கூட்டம் இருந்ததா, எல்லாமே
இருந்தது. They had brothers, they had brothers.
சகோதரர்கள் இருந்தார்களா? நல்ல சகோதரர்கள் இருந்தார்கள் அவர்களை சுற்றி.
But unfortunately,
ஆனால் துரதிருஷ்டவசமான காரியம் கேளுங்கள்.
See why Jesus said this parable at the end of that all those parables he said about the return of him.
அவருடைய இயேசுவினுடைய வருகையை குறித்தான ஓமைகள் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக ஏன் இந்த ஓமையை குறித்து இயேசு சொல்ல வேண்டும்?
This is what happens in the church among the believers.
சபையிலே விசுவாசிகளுக்கு நடுவிலே இதுதான் நடக்கும்.
There are one group who are wise and one is not.
ஒரு கூட்டம் ஒரு புத்தியுள்ள கூட்டமா இருக்கும், இன்னொரு கூட்டம் புத்தி இல்லாத கூட்டம் இருக்கும்.
Yeah, the Lord divided the whole group
into two. முழு கூட்டத்தையுமே அப்படி ரெண்டா பிரிச்சிட்டார்.
The 10 virgins the Lord has divided into two groups.
அந்த 10 கன்னிகளையுமே தேவன் இரண்டு பிரிவாக, இரண்டு குழுவாக.
In which group you are today?
அப்படினா இன்றைக்கு நீங்கள் எந்த குழுவில் இருக்கிறீர்கள்? இதான் கேள்வி.
Do you love anything more than Lord Jesus Christ?
கர்த்தராகிய இயேசுவை விட நீங்கள் வேறொன்றை அதிகமாய் நேசிக்க கூடிய நபரா நீங்கள்?
Yeah, outwardly you may be in the church.
ஒருவேளை வெளியிலே
in a good church.
நல்ல சபையிலே நீங்கள் இருக்கலாம்.
But what is your heart says?
ஆனால் உங்களுடைய இதயம், உங்களுடைய இதயத்தினுடைய சத்தம்,
what your conscience says to you.
சரி, உங்களுடைய மனசாட்சி இதை குறித்து என்ன சொல்கிறது? உங்க மனசாட்சி என்ன சொல்கிறது?
Do you love the Lord more than நீங்கள் everything else in this world?
எல்லாவற்றையும் விட, இந்த பூமியிலே உள்ள எல்லாவற்றையும் விட இயேசுவே உம்மை நேசிக்கிறேன்.
Did the Holy Spirit brought that love into your heart?
சரி, பரிசுத்த ஆவியானவர் இந்த தேவ அன்பை உங்கள் இதயங்களிலே ஊற்றி இருக்கிறாரா?
If not,
ஒரு வேளை அப்படி இல்லை என்றால்,
it is a good time today.
கேளுங்கள், இதுதான் ஒரு நல்ல நேரம், உங்களுக்கு நல்ல நாள் இது.
These people went and knocked afterwards.
இவர்கள் கடைசிலே போய் கதவு அடைக்கப்பட்ட பிற்பாடு போய் தட்டுகிறார்கள், எங்களுக்கு திறக்க வேண்டும்.
Oh Lord, open for us.
எங்களுக்கு திறக்க வேண்டும், எங்களுக்கு திறக்க வேண்டும்.
The Lord says, I do not know you.
ஆண்டவர் சொல்றார், உங்களை அறியேன், என்ன விடத்தாரோ உங்களை அறியேன்.
I don't know.
உங்களை அறியேன் அப்படினு
சொல்றார். Why the Lord did not open to them?
ஏன் அவங்களுக்கு கதவு கர்த்தர் திறக்கவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா?
I believe like this.
நான் இப்படி தான் விசுவாசிக்கிறேன்.
During their lifetime, the Lord knocked many times at their door.
இவருடைய வாழ்க்கையினுடைய காலகட்டங்களிலே கர்த்தர் அநேக முறை இவருடைய கதவை அவர் தட்டி இருப்பார்.
Through his word of word.
அவருடைய வார்த்தையின் மூலமாக,
personally.
அவர் தனிப்பட்ட விதமாய் கர்த்தர்,
you repent about it.
இதை குறித்து மனந்திரும்பு, இதை குறித்து
மனந்திரும்பு. You turn from here.
இந்த இடத்தை நீ திரும்ப வேண்டும்.
You give up this.
இதை விட்டுவிட வேண்டும்.
You give leave it off.
இந்த இடத்தை நீ வந்து விட்டு ஒழித்து வேற இடத்துக்கு
போக வேண்டும். Many times the Lord knocked at the heart.
முறை கர்த்தர் இவருடைய வாழ்க்கையை தேவன் வந்து தட்டினார்.
But they did not open it.
ஆனால் இவர்களோ அந்த,
they did not listen to that.
அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, அவருக்கு இவர்கள் திறக்கவே இல்லை.
Now they are knocking.
இப்போ இவங்க போய் கதவு தட்டறாங்க.
But the Lord says, I do not know you.
சொல்றார், உங்களை அறியேன் அப்படினு சொல்றார்.
So what is most important thing?
அப்பனா ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
Do the bridegroom know you or know me?
கேள்விக்கு பதில் சொல்லுங்க. மணவாளனுக்கு உங்களை தெரியுமா, என்னை தெரியுமா?
Do the bridegroom know me?
என்னை மணவாளன் என்னை அறிவாரா, என்னை அறிவாரா அவர்?
That's a question, big question.
ஒரு மிகப்பெரிய கேள்வி. எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இது.
Yeah, I have wasted all my life.
என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் இந்த செலவழித்து வீணாக்கி விட்டேன்.
Do the Lord know me?
ஆனால் இப்பொழுது கேள்விதான், என்னை கர்த்தர் என்னை அறிவாரா, அவர் அறிவாரா என்னை?
That is most important.
ரொம்ப முக்கியமான, ரொம்ப முக்கியமான.
The Lord says, I do not know you.
அவர் சொல்றார், உங்களை அறியேன்.
At the end he said, the Lord said, therefore you do not know what is the day and what is the hour. So be ready.
அகினால தான் அந்த வசனத்தை முடிக்கும் போது இப்படி கொண்டாந்து முடிப்பார், அவர் வரும் நாளையாவது, அவர் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதபடியினால் நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்கிறார்.
So today,
அகினால் இன்றைக்கு,
what we need to do,
நாம் என்ன செய்ய வேண்டும்?
If your heart is not filled with the love of the Lord through the Holy Spirit,
பரிசுத்த ஆவியினாலே உங்களுடைய இதயம் தேவனுடைய அன்பினாலே அது நிறைந்து அது இல்லாததாக இருக்குமானால்,
I tell you, we will not be able to stand.
நான் சொல்றேன் கேளுங்கள், இப்படி உபத்திரவங்களும் கட்டுகளும் வாழ்க்கையிலே வரும்போது நிற்க முடியாது.
Peter could not stand.
பேதுருவால் நிற்க முடியவில்லை.
He denied Jesus immediately.
மறுதலித்தான்.
All the disciples did like that.
சீஷர்களும் மறுதலித்தார்.
Everybody ran away.
எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள்.
But after they have received the power of the Holy Spirit,
பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் அவர்கள் உடுத்து வைக்கப்பட்ட பிற்பாடு அவர் என்ன செய்தார்கள்?
They did not run away.
கேளுங்கள், அவர்கள் ஓடி போகவில்லை.
They stood in the situation.
இந்த சூழ்நிலைக்கு நடுவிலே அவர்கள்
considered it as a joy.
அவர்கள் இந்த உபத்திரவம் பாடுகிறதெல்லாம் சந்தோஷம். For the name of Jesus. கர்த்தருடைய நாமத்துக்காக உபத்திரவப்படுகிறதே அதை அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் எண்ணினார்கள்.
So check today you have the flask with you, your life.
உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து சோதித்து பாருங்கள்.
You have a good lampstand, you have.
ஒரு நல்ல விளக்குத்தண்டு இருக்கிறது.
We have good brothers around us.
நம்மை சுற்றி நல்ல சகோதரர்கள் உடையவர்களாக நாம் இருக்கிறோம்.
We have good messages, everything we have.
நல்ல காரியங்கள் எல்லாம் இருக்கிறது, உண்மைதான்.
But do we have oil in our flask?
ஆனால் அந்த எண்ணெய் பாத்திரத்திற்கு உள்ளே எண்ணெய் இருக்கிறதா அதை நீங்கள் பார்க்க வேண்டும்.
Nobody knows about it.
கேளுங்கள், இதை குறித்து யாரும்
even the wise virgins did not know that this man didn't had oil.
ஒருவேளை இந்த புத்தியான கன்னிகைகள் இருந்தார்களே, இந்த ஐந்து பேர், இவர்களுக்கு கூட இந்த புத்தி இல்லாத கன்னிகைகளுடைய எண்ணெய் பாத்திரத்துக்கு உள்ளே எண்ணெய் இல்லை என்கிறதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை.
It is very difficult to find.
இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினமான காரியம் பாருங்க.
I do not know who has got oil and who doesn't have.
யாருக்கு எண்ணெய் பாத்திரத்துக்குள்ள எண்ணெய் இருக்குது என்று எனக்கு தெரியாது. யாருடைய பாத்திரத்துல எண்ணெய் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது.
I know what I have.
எனக்கு தெரியும், எனக்கு என்ன இருக்குது என்று எனக்கு தெரியும்.
The same way brothers and sisters.
இதே போலவே சகோதர சகோதரிகளே,
be wise.
அதனால் நாம் ஞானமாய்
in these last days,
இந்த கடைசி நாட்களில்
what we need is wisdom.
நமக்கு தேவையா இருப்பதெல்லாம் புத்தி தேவையாக இருக்கிறது.
For what?
எதற்கு ஞானம் தேவையாக இருக்கிறது?
That we should have oil in our lamp, in our vessels.
நம்முடைய பாத்திரங்களிலே எண்ணெய் உடையவர்களாக இருப்பதற்கு நமக்கு ஞானம் தேவையாக இருக்கிறது.
Even once upon a time you had the oil.
ஒருவேளை ஒரு சில காலகட்டத்துக்கு
முன்னாடிலே
அவருடைய பாத்திரத்திலே கொஞ்சம் எண்ணெய் இருந்ததுக்கு கர்த்தர் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று கேட்டால், ஆம், அன்புடையவர்களாக
இருந்தார்கள்.
தேவனுடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் விட மேலானதாக அவர்களுக்கு பட்டது.
But gradually,
கொஞ்சம் கொஞ்சம்,
as we heard in the morning like David, gradually it got leaked out.
காலையில தாவீதை குறித்து கேட்டது போல கொஞ்சம் கொஞ்சமாய்
அது
ஒழுகு போய்விட்டது.
Once upon a time he had the anointing.
ஒரு காலகட்டத்தில் அபிஷேகம் உடையவராக இருந்தவர் தான்.
But slowly it got leaked.
கொஞ்சம் கொஞ்சமாய் அது கொஞ்சம் கொஞ்சமாய் கொட்ட ஆரம்பித்து அது கொட்டி உழுது போய்விட்டது.
Yeah, finally he lost it.
கடைசியாக அவன் அபிஷேகமே இழந்தவனாக
காணப்படுகிறான்.
அவன் பாவம் செய்து விட்டான்.
He lost the anointing.
அவன் அபிஷேகத்தை அவன்
இழந்து. He is crying to God.
இப்ப தேவனிடத்தில் போய் கதறுகிறான் அவன்.
See, maybe possible like that also.
இது சாத்தியமாக கூடும்.
So what do we need to do today?
ஆகையால் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்?
We have to repent.
நாம் மனம் திரும்ப வேண்டும்.
We have to turn back to the Lord.
நாம் கர்த்தர் பக்கமாக திரும்ப வேண்டும்.
Lord, fill my heart.
ஆண்டவரே, என் இதயத்தை
fill my heart with your love.
ஆண்டவரே, என்னுடைய இதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்பும். ஆண்டவரே,
so that I may stand in such a situation.
இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் கடினமாய் வரும்போது அந்த சூழ்நிலைக்கு நடுவிலே நான் நிற்கும்படியாக,
with my power, with my knowledge,
என்னுடைய அறிவினாலே,
I cannot stand.
நான் நிற்க முடியாது. ஆண்டவரே,
let us come to a need that we need the anointing from above.
நம்முடைய தேவையை அறிந்து, நம்முடைய தேவையை நன்றாய் அறிந்து, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துடைய தேவையை அறிந்து நாம் நிற்போமா.
Lord, when I go back from here after 2 days conference,
ரெண்டு நாள் மாநாட்டு கூட்டங்கள் முடிந்து நான் இந்த இடத்தை விட்டு நான் போகும்போது,
I don't want to just go like as I have come.
ஆண்டவரே, நான் வந்தது போலவே, இந்த இடத்துக்கு வந்தது போலவே,
I don't want to go empty.
நான் வெறுமையாக நான் இங்கிருந்து போக விரும்பவில்லை.
Lord, fill my heart with your love.
ஆண்டவரே,
with your Holy Spirit.
உம்முடைய அன்பினாலே, பரிசுத்த ஆவியினாலே, தேவனே, என் இதயத்தை,
I need your anointing.
ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எனக்கு தேவையா இருக்கிறது.
Without your anointing, I cannot go and to be a disciple outside.
ஆண்டவரே, வெளியிலே போய் நான் ஒரு சீஷனாக வாழ வேண்டுமானால், தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஆண்டவரே,
I tell you, Jesus knew about it.
இந்த விஷயம் இயேசுவுக்கு தெரியும்
என்று. So he said,
ஆகையால் அவர் சொன்னார்,
yeah, the power will come from above.
ஓ, உன்னதத்திலிருந்து வல்லமை உங்கள் மேல் வரும் என்று.
Then you will be my witness.
அப்பொழுதுதான் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்க முடியும் என்று.
Oh, even we have to lay down our physical life, we will be able to do that.
ஒருவேளை நம்முடைய ஜீவனை இழக்கக்கூடிய பிராணனையும் அருமையாய் எண்ணாதக்கூடிய ஒரு வாழ்க்கையும் கூட இந்த பரிசுத்த ஆவியினால் மட்டுமே சாத்தியப்படக்கூடியதாக இருக்க முடியும்.
Yeah, let us therefore seek the Lord for anointing.
நாம் கர்த்தரை தேடுவோம். பரிசுத்தாவியின் அபிஷேகம்.
Don't go as a powerless disciple.
கேளுங்கள், ஒரு வல்லமையற்ற ஒரு சீடனாக நாம் இங்கிருந்து போய்விட வேண்டாம்.
All the disciples were powerful.
கேளுங்கள், எல்லா சீடர்களாக இருந்தவர்கள் வல்லமையினால் உடுத்து வைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
Yeah, God will do that.
தேவன் அதை செய்வார்.
If we truly seek him.
நாம் மெய்யாக அவரை தேடினால் தேவன் அதை செய்வார்.